ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த நிகழ்ச்சி சைவ சித்தாந்தம் சொற்பொழிவு. தலைப்பு போற்றி பகருடை. வழங்குபவர் திரு சிவ குஞ்சிதபாதம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
திரு கண்ணருளால் நோக்கி கடிய பிறப்பாற்பட்ட புண்ணும் இருவினையும் போயகளால் நோக்கின உடனே கடிய பிறப்பார் பிறப்ப வந்து எவ்வளவு கடிந்து சொல்றாங்க பாரு, கடுமையானது இந்த பிறப்பு. சிவபெருமான போராடிதான் நாம அந்த அருள் சிந்தனையை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு இல்லையா. நம்முடைய முன்னை வினைகள் அவற்றுக்கெல்லாம் காரணமாக இந்த மூல மனம் இவற்றுடைய ஆதிக்கத்தை நம்ம மீறி எதிர்நீச்சல் போட்டுதான் நாம சிந்தனையை ஒருமுகப்படுத்தி வழிபாடு செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப பிறப்பு வந்து எவ்வளவு ஒரு கடுமையானதாக இருக்கின்றது. ஆகவே கடிய பிறப்புன்னு அந்த பிறப்பால கடத்துதான் நமக்கு இந்த உடல் இல்லையா, பிறவியாகிறதுதான் உடல். ஆகவே அந்த உடலை புண் என்றே சொல்லியிருக்கின்றார். உடம்புல இருந்து நீங்கிறது நீங்கி முக்கிய என்னன்னா ஒரு புண்ணு உடம்புல இருந்து ஒரு புண்ணு நீங்குவது மாதிரிதான் ஆன்மா விட்டு உடம்பு நீங்குவது. புண்ணும் அந்த புண்ணு உடம்பு புண்ணு அந்த உடம்புங்கிற புண்ணு வருது காரணம் என்ன, இருவினைகள். அந்த காரணத்தையும் நோய் நாடி நோய் முதல் நாடி. அப்ப உடம்பு நீங்கன்னா உடம்புக்கு காரணமான இருவினைகள் நீங்கணும். மேலும் இருவினைகள் சஞ்சீதம் இருக்குமாயின் அவை அடுத்த பிறப்பை தந்து கொண்டிருக்கும். ஆகவே அந்த சஞ்சீதத்தை நெருப்பில் இடப்பட்ட விதை மாதிரி அவை முளைக்காத மாதிரி சஞ்சீதம் மேற்கொண்டு பிராரத்தாகாதபடி அதை யான தீக்கையினால ஒழுக்கி விடுவான். பிழைத்தனைகள் அத்தனையும் பொறுத்தா என்றே என்று அப்பர் பெருமான் திருச்சாண்டத்தில் சொல்வார் இல்லையா. ஆகையினால அந்த இருவினையும் போயகல வண்ணமர கைத்தளத்தை வைத்தபடி அக நயன தீக்கையினால இந்த உடல் சார்பு வினை சார்புலாம் போக்குறார். வண்ணமலர் கைத்தளத்தை வைத்தருளி, வண்ணம் இருந்த மலர் போன்ற அந்த கைத்தளத்தை வைத்தருளி. அது குருவானவர் தன்னுடைய கைத்தளத்தை ஸ்ரீதனுடைய தலையிலே வைத்தார். அது ஹஸ்தமஸ்தக சம்யோகம் என்று சொல்வார். ஹஸ்தம் என்பது கையில், அது சிரசின் மத்தியில் வைப்பது. சம்யோகம் என்றால் அது ரெண்டும் இணைந்திருப்பது, கரமும் தலையும் தொட்டுக் கொண்டிருக்கின்ற நிலை. ஹஸ்தமஸ்தக சம்யோகம் சொல்வார்கள். அது ஒரு பரிசதி செய்யும் என்றது. அந்த கைத்தளத்தை வைத்தபடி கல்லாய நெஞ்சுருக்கி, அதாவது அந்த உருகும் திறன்றாமல் இருந்த அந்த மனதை உருக செய்து உள்ளத்தை அம்மாவின் உள்ளத்தை உருக செய்து அதன் மூலம் பக்தி பெருக்கெடுக்க செய்து மெய்த்தரமை எல்லாம் விரித்தோடி, அதாவது மெஞ்ஞான செய்திகளை எல்லாம் விரித்தோடி. ஏற்கனவே சாத்திரங்கள்லாம் படிச்சிருக்குமே அம்மா வந்து இப்ப நாம படிக்கிறோம். அப்ப அந்த ஞான நிலை அளவுக்கு உயர்ந்த அம்மா சாத்திரங்கள் எல்லாம் கேட்டிருக்கேன் கேட்டிருந்தாலும் இப்போ சிவபெருமானே குருவாக வந்து உணர்த்தும் போது அப்போ வந்து அந்த கேட்கதெல்லாம் வந்து அப்படியே அனுபவத்துல நிகழும், அனுபவமா இருக்கிறார். தத்துவ தரிசனம்னா தத்துவம் 36 தத்துவங்களில் தொழிற்பாட்டினை அறிதல். அந்த அப்படியே தொழிற்பாட்டு ஆன்மா அறியும், அது அனுபவத்தில் நாம செய்தியாக கேட்கின்றோம். அங்க அனுபவத்துல நிகழும் சிவபெருமானே குருவா வந்ததுனால. முக்தியை பத்தி சொல்லும்போது அந்த முக்கிய அனுபவமே அந்த அம்மா கிடைச்சது. ஆகையினாலே கல்லாய நெஞ்சுருக்கி மெய்த்தகமை எல்லாம் விரித்து ஓதி ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும் செங்கதிர்வன் பால் நிற்ப காணாத ஒளியும் கணக்கே ஓ. இது ஓமை. என்ன ஓமை என்ன சொல்றாரு, ஒத்தொழுகும் சேனார் இருள் வடிவும். சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும், சேன் ஒத்து ஒழுகும் ஆறிருள் வடிவும். சேன் என்பது ஆகாயம், ஆகாயத்தை ஒத்து இருள் விளங்குகிறது. அதாவது ஆகாயம் முழுக்கவும் அந்த இருளானது நிறைந்து இருக்கின்றது. நிறைந்து எங்க பார்த்தாலும் அந்த இருள் தான் தெரியும். இருள் தனக்குள் ஆகாயத்தை அடக்கி கொண்டு எங்கேயும் அந்த இருள் தான் மேலும் இருக்கிறது. ஆகாயம் எங்கும் எட்ட வெளியெங்கும் இருள் வந்து நிறைந்து இருக்கின்றது. அதுதான் சேன் என்பது ஆகாயம், ஒத்து ஒழுகும் ஆகாயம் முழுக்க நிறைந்து இருக்கின்ற ஆறிருள், அந்த நிறைந்த இருள் வடிவும். அந்த இருள் வடிவம் என்ன ஆகுது, செங்கதிரோன் பால் நிற்ப கிழக்கு திசையிலே செங்கதிரோன் குதித்த பிறகு காணாத ஒளியும் கணக்கே ஓ. ஐயா கதிரோன் உதிப்பதற்கு முன்பு எப்படி இருந்தது, ஆகாயம் முழுக்க அந்த இருள் நிறைந்திருந்தது. கிழக்கு திசையிலே இந்த செங்கதிரோன் உதித்தவுடன் அந்த இருள் என்ன ஆயிடுது, காணாமல் போய்விட்டது. காணாத ஒளியும் கணக்கே ஓ, அந்த இருள் காணாமல் போகின்ற அந்த முறைமை போல, அந்த முறைமை போல ஆணவத்தின் ஆதி குறையாமல் என்பால் அணுகாமல் நீதி நிறுத்தும் நிலை போற்றி அழகாக ஒரு கவிதை சுவையோடு சொல்கின்றார் தத்துவ கவிதைகள். அதாவது இந்த கதிரவன் உதித்த உடனே இருள் வந்து காணாமல் போய்விட்டதுங்கிறார். காணாமல் போய்விட்டது எவ்வளவு அற்புதமான சொல்லாட்சி பாரு. இப்ப வந்து ஒரு பொருள் இருக்குது, அது கீழே விழுந்து உடஞ்சே போயிட்டு இருந்து போயிட்டு அந்த பொருள் வந்து காணாமல் போச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோமா? உடஞ்சு போச்சுன்னு தான் சொல்லுவோம். எந்த பொருளை காணாம போச்சுமோ அந்த பொருள் அப்படியே இருக்கிறது, ஆனால் அது எங்க இருக்குதுன்னு நமக்கு தெரியல. நம்மை விட்டு அது நீங்க இருக்கின்றது, நம்மிடத்தில் இல்லை, அதன் சார்பில் நாம இல்லை. ஆமா ஆமா, அந்த மாதிரி இருந்தால் அப்பதான் நம்ம காணாம போயிருக்கோம். அது எங்க பக்கங்கள்ல தஞ்சாவூர் காணாம அடிச்சுட்டான் அந்த கதிரவன் உதித்தவுடன் இருளானது காணாமல் போகின்றது. அப்போ இருக்கின்றதுன்னு அந்த இருள் இல்லையா அழிந்து விட்டது என்பதில் இருக்கின்றது. என்ன கதிரவனுடைய ஒளிக்குள் அது வந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாமல் அடங்கி ஒடுங்கி இருக்கின்றது. தன்னுடைய அந்த மறைக்கும் ஆற்றல் ஒடுங்கி ஒளிக்குள் அது அடங்கிவிட்டது இல்லையா. உதிர் கதிரவன் உதிப்பதற்கு முன்பு நம்ம கண்ணை அது மறைத்தது அந்த இருள். கதிரவன் உதித்த பிறகு அதனுடைய மறைப்பு ஆற்றல் அங்க நம் கண்ணில் செயல்படவில்லை, இருக்கும் இடம் தெரியாமல் ஒடுங்கி கிடக்கின்றது. ஒடுங்கிதான் கிடக்கின்றது என்பதற்கு என்ன பிரமாணம் சொன்னால், அப்புறம் இரவு நேரம் வந்த பிறகு கதிரவன் மறைந்த பிறகு திரும்ப அந்த இருள் வருகின்றது. இப்ப எங்க இருந்து வருகின்றது இல்லையா? அப்ப வந்து கதிரவன் ஒளியினால் அது தலை காட்ட முடியாமல் ஒடுங்கி இருந்தது. அவ்வளவுதானே ஒழிய அது அழிந்து போய்விடவில்லை என்பது இரவு பொழுது வந்து திருமணமும் விளங்குது. அது மாதிரி ஆணவ மனத்தை என்ன பண்றார் அப்படின்னா, நம்முடைய அருட்சக்தியினாலே அந்த ஆணவத்தின் சக்தியை முற்றிலுமாக ஒடுக்கி அந்த ஆணவத்தினுடைய மறைப்பாற்றல் இந்த உயிரிடத்தில் செல்ல விடாமல் அந்த ஆணவத்தை ஒடுக்கி விடுகிறார். அதுதான் அற்புதமா ஓமை சொன்னார். சேரார் இருள் வடிவும் செங்கதிரோன் பாதுகாப்ப காணாத ஒளியும் கணக்கே ஓர் ஆணவத்தின் ஆதி குறையாமல், அதாவது பொருள் அளவில் அது கெடாமல், ஆணவத்தின் ஆதி குறையாமல். ஆணவம் என்ற அந்த முதலே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாமல், ஆணவங்கிற பொருள் இருக்கத்தான் செய்து என்பால் அணுகாமல், இந்த ஞான குருவிடம் சச்சியுடனாக அடைக்கலம் புகுந்துவிட்ட அடியேன்பால் அந்த ஆணவ சக்தி அணுகாமல், நீதி நிறுத்தும் நிலை போற்றி முறையாக நிறுத்துகின்ற அந்த நிலையினை போற்றி உடைக்கின்றார். ஆக இந்த பகுதியிலே, இந்த போற்றி பகுதியிலே ஆச்சாரிய மூர்த்தமாக வந்த சிவபெருமான் ஆறு சமயங்களுடைய தத்துவ கொள்கைகளாக எடுத்து வைத்து அச்சமயங்கள் உழைக்கும் முக்திகள் வந்து படிநிலைகளாகவே ஒழிய முடிவான முக்தி அல்ல என்று அவற்றின் பொருந்தாமை எடுத்து சொல்லி, அவ்வாறு குருமேனி கொண்டு வந்ததோடு மட்டும் அமையாமல் சைவ நெறியிலே சொல்லப்பட்ட சமயம் முதல் அபிடேகம் ஈராக உள்ள டீக்கைகளை எல்லாம் அடியனுக்கு செய்தருளி தன்னுடைய திருநோக்கத்தினாலே அடியனுடைய இந்த உடல் சார்பு வினை சார்புகளை எல்லாம் போக்கி அருளி திருக்களத்தை தாமரை மலர் போன்ற திருக்களத்தை அடியின் தலையிலே வைத்து வைத்தருளி அது போன்ற நெஞ்சினை உருக செய்து பக்தி பெருக்கெடுக்க செய்து அந்த நிலையிலே விஞ்ஞான செய்திகள் எல்லாம் உரைத்தருளி அதன் மூலம் அந்த உபதேசத்தின் மூலம் ஆணவமலமானது அந்த ஆணவமல சார்பானது அடியனை விட்டு நீங்கும்படி செய்கிறார். ஆணவம் என்ற பொருள் உள்ளது, ஆனால் அதன் சார்பு அடியனிடம் இல்லை என்ற நிலையில் ஆக்கிவிட்டார். இது எதை போன்றது என்று சொன்னார், கதிரவன் உதித்த நிலையிலே இருளானது காணாமல் அதனுடைய சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல, சக்தி கட்டு அடங்கிவிடுவது போல ஆணவத்தின் சக்தி மட்டும் கெடுக்கின்றார். ஏன்னா மற்ற ஆன்மாக்களே அது மறைத்துக் கொண்டுதான், முக்தி அடையாத மற்ற ஆன்மாக்களே அது மறைத்துக் கொண்டுதான் இருக்கு. அப்ப ஆணவமலம் வந்து அழிஞ்சு போகல, இந்த ஆன்மாவிடம் அதனுடைய சக்தி செல்லுபடி ஆகல, இந்த ஆன்மாவை பொறுத்தவரைக்கும் அதனுடைய இந்த ஆன்மாவை பிடிக்கும் ஆற்றலை அது இழந்து விட்டது. அந்த நிலைக்கு ஆணவத்தை சற்குருவானவர் ஒடுக்கிவிட்டார். அந்த நிலைகளை எல்லாம் போட்டு இங்கே உரைக்கின்றார். மேலக்கோர் செய்யும் சரியை திகழ்கிறியா யோகத்தால் எயிருங்கீர் முத்திவதம் எய்துவித்து மெய்யென்பார் காணத்தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாணத்தகு ஞான நன்னெறியை இதையே எனக்கு தர வேண்டி என்று கூறுகிறார். ஆசிரியர் வந்து மிகச்சிறந்த தத்துவ செய்திகளை எல்லாம் அழகிய கவிதை நடையிலே இந்த தத்துவத்திலே சொல்லிக் கொண்டு நாம் அவ்வப்போது பார்த்தது ஒரு இலக்கிய சுவை மேலோங்க சொல்லப்பட்டு ஒரு காத்திரமாகப்படுகின்றது. மேதக்கோர் செய்யும் சரியை திகழ்கிரியா யோகத்தால் சரியை கிரிய யோகம்னா சிவ வழிபாடுகள் அவையெல்லாம் இறப்பில் தவம் அவற்றை வந்து எல்லாரும் செய்ய முடியுமா? மேதக்கோர் ஒரு மேல்நிலைக்கு வந்தவர்கள் தான் செய்ய முடியும். சைவமாம் சமயஞ்சாரும் ஊழ்வரல் அறிதுனர் அந்த அரிய ஊழை பெற்றவர்கள் தான் சரியை கிரிய யோகம் சிவ வழிபாடு செய்ய முடியும். தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாதால் அதுவே அரிது, அது அந்த சித்தம் உண்டாக்கி அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த மாயாகாரிய சூறாவளிகள்லாம் தப்பிச்சு இதுல இருந்து உன்னை காப்பாத்துறேன்னு சொல்லக்கூடிய பிற பிற சமயங்களுடைய அந்த போதனைகள் எல்லாம் தப்பி வந்து சைவத்துக்கு வந்து அதுலயும் அந்த சரியை கிரியாவும் செலுத்தும். சைவ திறத்தடைவர் அப்புறம் சிவனடியை தேர்வு சொல்ல சைவ திறத்தடைவர் இது சரியை கிரியாயோகம் செலுத்திய பின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர். இந்த படிநிலையில ஒன்னும் கூட விட்டுறல வித்தியாசம். அப்போ அந்த மேன்மையானவர்கள் செய்யக்கூடிய அந்த சரியை கிரிய யோகம் இவற்றுக்கு பதமுத்திகள் வழங்குகிறார். சரியைக்கு பதமுத்தி சாலோ, கிரியைக்கு சாமீபம், யோகத்துக்கு சாரூபம். அதுதான் எய்தும் சீர் முத்தி பதம் எய்துவித்து முத்தி பதம் பதமுத்தி தான். சிவலோகம் சிவலோகம் வந்தது கையாயிலே சுதந்திரமாக வாழக்கூடிய ஒரு பேர் சாலோ. சாமீபம் அந்த திருக்கைலாயத்தில் எம்பெருமானுக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பேர். இது வந்து ஒரு பணியாளராக இருக்கக்கூடியவர் எஜமானுடைய வீட்டிலே சுதந்திரமாக அவர் வந்து சொல்லக்கூடிய உரிமை உடையவர். அதுபோல அந்த தாச மார்க்கம் சொல்லக்கூடிய சரியைக்கு அந்த சாலோ பேரு. பிரியும் போது புத்திர மார்க்கம் அது தகப்பன் அருகிலே குழந்தையானது உரிமையாக இருப்பது போல சாமீபம். சாரூபம் சொல்வது யோகத்துக்கு யோகம் சகமார்க்கம் தோழமை நெறி ஆக அதற்கு அந்த பெருமானுடைய திருவுருவமே கிடைக்கும். நெற்றியிற்கண்ணர் நாற்பெருந்தோழர் நீரணி மேலிய அநேகர் அப்படி சிவரூபத்தோடு பலர் இருப்பார்கள். அவர்கள்லாம் யாரு பார்ப்பதற்கு சிவபெருமான் போலவே இருப்பார்கள். ஆனா சாரூபம் முக்தி பெற்ற ஆன்மாக்கள் சாரூபம் முக்தி பெற்றவர்கள். அதுல மூன்றாவது முக்தியாக ஸ்ரீகண்டர் அவர் சாரூபம் பதம் பெற்றவர் பெற்ற அதுல சீவன் முத்தராக திகழ்பவர். ஆக அதனாலதான் சிவபெருமானுக்குரிய திருமேனி அந்த திருவிழா அடையாளங்கள் எல்லாம் அவருக்கும் உண்டு. அந்த சரியக்கிரிய யோக நடிகர்களே செல்பவர்களுக்கு அந்த பதமுக்திகளை எழுதிவிட்டு அப்புறம் அவர்கள் அந்த பதமுத்திகளை கடந்த பிறகு ஞான நெறி கொள்வார்கள். பாருங்க சரியைங்க சரியை செய்தா கிரியை உயர்த்துவார், அப்புறம் யோக நெறிக்கு உயர்த்துவார், ஞான நெறிக்கு உயர்த்துவார், வீடு விருதுவார் என்பது மட்டுமல்ல சரியை செய்தா அதுக்குன்னு ஒரு தனிப்படம் சாரோகம். நிம்மதினா அப்படி நிம்மதியா இருக்கக்கூடிய இடம் அதான் சிவபதங்கள் தான். தேவலோகத்துல இருந்தா கூட ஒரு சமயம் அசுரர்கள் கை ஓங்கும், அவன் வேண்டாத இடைவெல்லாம் பண்ணுவான், பெரிய தலைவலியா போயிடும். அந்த அசுரன் அப்புறம் அவன் தொலைகிற வரைக்கும் பெரிய தலைவலியா போயிடும். இதெல்லாம் நாம புராணங்கள்ல பார்க்கின்றோம். ஆனா அந்த சாலோக பதங்கள்ல உள்ளவர்களை போய் அணுக முடியுமா? அந்த அசுரர்கள் அவர்கிட்ட யாரும் போக முடியாது, வழிபட்டுதான் போவார். அதனாலதான் சாதாரண மக்கள் என்ன செய்வாங்க, பசு புண்ணியங்களிலே பற்று வைத்து அதை செய்து தேவலோக பேர் போனாதான் விரும்புவார்கள். சாதாரணமா உலகியல் நிலையில புண்ணியங்கள் செய்து உலகத்துல சிறந்த பிறவிகள் அடைய நினைப்பார்கள். ஒரு சார என்ன பண்ணுவாங்க, வேத வேள்விகளிலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு வேத வேள்விகளை ஏற்றுவதிலே பற்று வைப்பார்கள். அதுவும் பசு புண்ணியம் தான். ஆகமத்தில் சொன்னபடி சிவ வழிபாடு செய்யறது தான் சிவ புண்ணியம், வேதத்து வேதவிகள் பசு புண்ணியம் தான். ஆனா படிமுறையில தான் உயிர்கள் வந்து வர முடியும். பாவங்களை செய்வதை விட சாமானிய புண்ணியங்களை செய்வது அது மேலானது. அதனால வேள்விகளை திருமணிகளை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா இங்க சாத்திரங்கள்னு வரும்பொழுது அதெல்லாம் வந்து பசித்துண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும் என்று சொல்லுவார். தேவலோக பேரு வந்து அந்த பேருக்குரிய காலம் முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து பிறந்து மறுபடியும் அந்த புண்ணியத்தை திரும்பவும் செஞ்சாதான். முதல்ல எப்படி பாடுபட்டு செஞ்சோமோ அதே மாதிரி அந்த புண்ணியத்தை திரும்ப செஞ்சுதான் மறுபடியும் அந்த தேவலோக பேருக்கு போகணும். இல்லையா? அது பசிட்டு வந்து மென்னு பசிப்பானை வைக்கும். நேற்று சாப்பிட்டது வச்சு இன்னைக்கு பசியாக முடியல, திரும்ப அப்போ நான் முன்னைக்கும் உழைக்கணும், இன்னைக்கு உணவு வேணும்னா அப்படிதான் நிலைமை. அந்த மாதிரிதான் பசு புண்ணியங்களும் வச்சு பலன்களும் அப்படிதான் இருக்கு இல்லையா? அப்போ அங்க போனா அது வேத வேண்டி இருக்கணும், தேவலோக பேர்கள் தான் அவை. ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் என்ன இங்க இதுங்க விட காயும் நீண்ட ஆயுதா இருக்கும் அவ்வளவுதான். ஆனா போறது தெரியாது சரிங்களா? இதுல சொற்களோ பேர்களும் சொன்னார், நரகளோ பேர்களும் சொன்னார் இதுக்கு முன்னாடி இல்லையா? நரகளோ பேர்களை பல அடிகள் சொன்னார், சொற்களோ பேர்களை பாருங்க ரெண்டு மூணு அடிகளும் முடிச்சிட்டார் இல்லையா? அந்த பேர்களை அனுபவித்திருக்க சொல்லல, அந்த அனுபவிக்கும் நாள் முடியும் போது அப்படின்னு சொல்ற, அனுபவித்து அப்புறம் அது முடியும் போதுன்னு கமா போட்டு கூட சொல்லல இல்லையா? வானாளில் மாலாய் அயனாகி சொல்லிட்டு அந்த ராமாயணம் அனுபவிச்சு அது முடியும் நாள் அப்படின்னு முடிச்சார் ரெண்டு மூணு அடிகள். ஏன்னா ஈனமில்லா சொர்க்கம் பெற்று இமைப்பளவின் மீழ்வர் இணைக்கிற காலம் வரைக்கும். ஆனா சொல்றாங்க, சுரம்ப சொல்றாங்க நமக்கு ஒரு ஆண்டுங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் சொல்றாங்க, ஆயுள் அதிகம் தான், ஆனா அது ஓடுறது தெரியாது. ஒரு இனிமையான அனுபவத்தோட இருக்கணும், நேரம் போறது தெரியல இல்ல, நமக்கு சீக்கிரம் முடிஞ்சுட்டே இருக்கிறோம் இல்லையா? அந்த முத்தி பதங்கள் எல்லாம் கொடுத்து பாருங்க எதுக்கு சொல்றேன்னா, முடிவா கொடுக்கற முத்தியே பெருசு, இடையிடையே இப்படி பதமுத்திகளும் கொடுத்து அந்த அண்ணாவை மகிழ்விக்காது பாருங்க, அது எதுக்கு ஒரு பேரு? சரி செஞ்சா அம்மா வா எல்லாரும் செஞ்ச முடியுமா, இந்த சாலவ பேர் எடுத்துக்கோன்னு கொடுக்குற. அப்படி பதங்கள் கொடுத்து கொடுத்து என்ன ஞான நிலைக்கு உயர்த்துகிறார். அந்த மெய்யன்பர்களாக திகழ்கின்றார், ஞான நேர மெய்யன்பர்களாக திகழ்கின்றார்கள். அந்த மெய்யன்போடு அவர்கள் திருவருளார் திருவருளுக்கு அடங்கி சிவத்தை தரிசனம் பண்ணுகிறார்கள். அப்படி தரிசனம் பண்ணும் போது தம்மை குறித்து ஞானவாகலாம். ஞானிகள் வந்து சிவபெருமானை தரிசிக்கும் போது தம்மை குறித்து ஞானவாகலாம் என்ன, அதுதான் அந்த ஞானத்தினுடைய அடையாளம். ரொம்ப அற்புதமான கருத்து. மெய்யன்பால் காண தகுவார்கள் கண்டால் தமை பின்பு நாண தகும் ஞான நன்னறியை. ஞான நன்னறிய ஒரு சார்ந்துட்டான்னா சிவனை நோக்க தன்னை பற்றி நாடுவான், அதான் தம்மையும் நோக்கி கண்டுன்னு இழிவு சிறப்புமை போட்டு சொன்ன. மெய்மையாம் உழவை செய்து அது அந்த பாடல தம்மையும் நோக்கி கண்டு, நாமும் சிவபெருமான நோக்கின பிறகு தம்மை நோக்கும் போது நம்மளை என்ன இருக்கிறது, நம்மிடம் நிகழ்ந்த இந்த செயல்கள், நம்மிடம் நிகழ்ந்த இந்த அறிவு விளக்கம், அதன் விளைவான சிந்தனைகள் செயல்கள் எல்லாமே அவனை ஆதாரமாக கொண்டதான் நடந்திருக்கின்றன. அவன் உணர்த்தாவிட்டால் நான் அறிவிருந்தும் அசித்து போலதான், அதான் அவனுக்கு இவனும் அசித்தாமே அருள் சிவத்தை போட்டி போட்டு கேட்டுட்டே வரான் கேள்வி. அப்படின்னா இப்படின்னா இப்படின்னா கடையத்த முடிச்சாரு, அவனை பேச விடாம விட்டார். அவனுக்கு இவனும் அசித்தாமே என்ன என்ன பேச முடியும்? ஒரு தொடரை நம்ம நினைச்சுட்டு இருந்தாலே போதும் வீட்டு விடலாம். இப்படி ஒரு பெரிய அருட்கொடைய வாங்கியிருக்கான் நம்ம அருள். ஆகவே அப்ப தன்னை நான் ஒரு அசித்து ஏன் ஆகுது, என்னை சித்தென்று உரைக்கில் என்ன சொன்னார், அதான் தன்னை நாடி சொல்லுதல். அந்த ஏன்னா அவர்கள் அந்த ஞான அனுபவத்தை பெற்றதுனால சொல்றாங்க. அது மாதிரி இங்கேயும் அந்த காண தகுவார்கள் கண்டால் தன்னை பின்பு ஞானத்தகு ஞான நன்னறி சிவபெருமானை நினைத்துதான் தன்னை நாடுகின்றார், தன்னை குறித்து நாடுகின்றார்கள். வேற யாரையும் குறித்து நான் தாழ்வு மனப்பான்மை உலகத்துல இருந்து அவனா அப்படி இருக்கிறானே எனக்கு அப்படி இல்லையா, தாழ்வு மனப்பான்மை கொள்ளாத உனக்கு வேற திறமை இருக்கும், அது உலகியல். உலகத்துல யாரை குறித்து நம்ம நாண வேண்டாம், ஆனா சிவபெருமானை நோக்கும் போது நம்முடைய சிறுமையை உணர்ந்தால்தான் அது நமக்கு வந்து அது தகுதி நம்ம தெளிவுபட்டு போனது. ஆகவே ஞானத்தகும் ஞான நன்னறியை வீணே எனக்கு தர வேண்டி, பொருத்தமானதா இருந்தா எனக்கு கொடுத்தா பரவாயில்ல, வீணா கொண்டு எனக்கு கொடுக்கிறாரு. இது வந்து தாழ்வனும் தன்மையோடு சொல்ற. லேட்டஸ்டா ஒரு கம்ப்யூட்டர் வந்திருக்கு இல்லையா, அது இதுவரை வந்த கம்ப்யூட்டர்லாம் விட ரொம்ப சிறப்பானது, பல சிறப்பம்சங்கள் கொண்டது. அப்ப ஏற்கனவே அந்த கம்ப்யூட்டர் துறையில நல்ல பயிற்சி உள்ளவர்கள்ட்ட இதை கொடுத்தா இதனுடைய தகுதியை அறிந்து இதை இன்னும் தக்க முறையில் பயன்படுத்துவார்கள். அதை கொண்டு ஓடி திரிக்கிட்டு இருக்கிற சின்ன பையன் கம்ப்யூட்டரை பத்தி எந்த பயிற்சியுமே இல்லாத ஒரு சின்ன பையன் கொடுத்தா வீணாக்குறாயா இந்த பொருளை கொண்டு வேண்டு கொடுக்குறாயா இல்லையா, வீணே கொடுக்காம அந்த மாதிரி பயன்படுத்த தெரியாதவன்ட்ட ஒரு பொருளை கொடுத்து அது வீணா கொடுத்துதான் பாருங்க. திருவாசகத்துல கூட ஒரு அழகிய பொற்கிண்ணத்தை கையில் கொடுத்த மாதிரி, குழந்தை மணலை கொடுத்த மாதிரி திருத்தவத்துல ஒரு பாடத்தை சொல்லுவார், அந்த மாதிரி தர கொடுத்தான். தகுதியானவர்கள் தான் அவர் கொடுக்காரு, தகுதி இல்லாதவரையும் வரமாட்டாரு. பொற்கிண்ணம் ஆனா இவர்கள் தாழ்வுடன் தன்மை இருக்கு அப்படி சொல்லுவாரு. தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே அப்படின்னு சொல்லி தட்சிணாமூர்த்தி தேசிகர் சொல்றார். நமசாமூர்த்தியுடைய சீடர் சிவபெருமான் நமசாமூர்த்திகளா வந்து ஆட்கொண்டார். யாரு தன்னை ஒரு கால் தடுமாறியும் நினையா என்னை பிறப்பிருக்க எண்ணியே. எவ்வளவு வழிபட்டாலும் தங்கள் வழிபாட்டில் நிறைவு காண மாட்டார். திருவாசகத்துக்கு மேல ஒரு புகழ் நூலா சாமியை புகழ முடியுமா? திருவாசகம் புகழ்ற மாதிரி. ஆனா அவர் என்ன பண்றாரு? பொல்லாமையே புகழுமாறு ஒன்றரையன்னு சொல்றாரு. அவர்களுக்கு அந்த நிறைவு இருக்காது எவ்வளவு வழிபட்டாலும். அதனால அந்த தாழ்வனும் தன்மையில சொல்றாங்க, வீணே எனக்கு தர வேண்டி எல்லா பொருட்கும் எல்லா பொருளுக்கும் மேலானவர் மேலானது அவருடைய திருவடி. ஆமா, எல்லா பொருட்கும் மனக்கும், மனக்கும் என்பது மனத்துக்கும், அத்துச்சாரியை சேர்த்துக்கணும். மனக்கும் இருக்கு, மனத்துக்கும், மனத்துக்கும் மலரையன் மால் வானோர் நினைப்பனுக்கும். மனத்துக்கும்னா நம்முடைய மானிடர்களுடைய மனத்துக்கும் அப்பாற்பட்டது, எட்டாதது திருவடி. மானிடர்களுடைய மனத்துக்கு மட்டுமா எட்டாதது? மலரிலே இருக்கக்கூடிய அயம் நான்முகன் மால் திருமால் வானோர் ஏனைய தேவர்கள் இவர்களுடைய நினைப்பினுக்கும் எட்டாதது அந்த திருவடி. நினைப்பினுக்கும் கூரம் போலே இவருடைய நினைப்பினுக்கெல்லாம் தொலைவில் இருப்பது, அப்பால் இருப்பது, தூரமாக இருப்பது போல் காட்டிக்கொண்டே நெருங்கி இருப்பது. தூரம் போலே அணிய, அதாவது திருமால் திருவடியை தேடுகின்றார், அவரால் அறிய முடியவில்லை, அவருக்கு அப்பால் இருப்பதாக அந்த திருவடி தோன்றுகின்றது. ஆனா அவருடைய அறிவிலும் அந்த திருவடி கலந்திருக்கின்றது. திருவடி என்பது என்ன ஐயா சொன்னார்களோ அந்த திருவருள் தான், சிவஞானம் தான். அங்க அந்த சிவஞானம் எல்லா ஆன்மாக்கள் ஞானத்திலையும் அத்துவிதமா கலந்திருக்குது. ஆனா ஆன்மா பக்குவம் இல்லாத காலத்துல அதற்கு அது சேமையாக விளங்குகின்றது, அப்பாலாக விளங்குகின்றது. அதான் தூரம் போலே காட்டிக்கொண்டே அருகில் இருப்பது. அதான் தூரம் போலே அணிய, அணிய என்பது அருகிலேயே இருக்கக்கூடிய, கலந்தே இருக்கக்கூடிய, கலந்தே இருக்கக்கூடிய சுந்தரத்தால் அந்த அழகிய திருவடி. மனிதர்களின் மனத்துக்கும் தேவர்களின் மனத்துக்கும் எட்டாததாக இருந்து கொண்டே அந்த மனத்திலெல்லாம் கலந்திருக்கக்கூடிய அந்த அழகிய திருவடியினை என் தலைமேல் ஆறும்படி தந்து அருள் செய்த, என் தலையில் அந்த திருவடி நிறையும்படி தந்து அருள் செய்த பேராளன் போட்டிருக்கிறார். என் தலைமையில் பொருந்தும்படி அருள் செய்த பேராளன் பெரியோனாகிய அந்த குருமூர்த்தி பேராளன் தந்த பொருள் ஏதன், எனக்கு உபதேசித்த பொருள் ஏது? உபதேசித்த பொருளுடைய அந்த அந்த தத்துவ உபதேசனுடைய சாரமான கருத்து என்ன என்று சொன்னார் அப்படிங்கிற